بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلول عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகழல அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாராந்து நடைபெறக்கூடிய எங்களை இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே கடந்த சில அமர்வுகளிலே நாங்கள் சிறு தொடக்கு தொடர்பாக, அதாவது சிறு தொடக்கு ஏற்பட்டால் உதவு செய்து அந்த சிறு தொடக்கை வந்து நீங்கிக் கொள்வதற்கான அந்த உதவுடைய முறை தொடர்பாகவும், அதனோடு தொடர்பட்ட காலுறையின் மீது மசூதி செய்வது, உதவு நீக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் குளித்தல் தொடர்பாக, பெருந்தொடக்கிலிருந்து நீங்குவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கக்கூடிய குளித்தல் தொடர்பான இந்த சட்டத்தை நாங்கள் அந்த சட்டங்களை பார்க்க இருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த குளித்தல் என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து இஸ்லாம் பொதுவாகவே சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய, சுத்தத்தை ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது என்பதனை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது சொன்னால், ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உடல் சுத்தம், தன்னுடைய ஆடை சுத்தம், தான் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது, இது போன்றவற்றிலெல்லாம் இஸ்லாம் என்ன செய்கின்றது, கரிசனை செலுத்துகின்றது, அதற்காக ஆர்வப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் வந்து இந்த குளித்தல் என்ற இந்த விஷயத்தில் வந்து இரண்டாக நாங்கள் பிரித்து நோக்க வேண்டும். அதாவது கடமையான குளிப்பு, சாதாரணமான சுண்ணத்தான குளிப்புகள் என்று சொல்லி. சுண்ணத்தான குளிப்புகள் என்னும் பொழுது வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிக் கொள்வதற்காக, அல்லது துர்நாற்றங்கள் வரும்போது அந்த நாற்றத்தை வந்து நீக்கிக் கொள்வதற்காக இந்த மாதிரி ஒரு மனிதன் குளிக்கிறான்னு சொன்னால் அது வந்து ஒரு சுண்ணத்தான குளிப்பு. ஆனால் கடமையான குளிப்பு என்னும் பொழுது அவனுக்கு வந்து குளிப்பு கடமையாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஐந்து காரணங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட்டு அவன் வந்து அந்த 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 தொடக்கிலிருந்து அவன் நீங்குவதற்காக வேண்டி குளிக்கக்கூடிய முறைகள் தான் கடமையான குளிப்புன்னு நாங்கள் சொல்கின்றோம். பொதுவாக வந்து சுண்ணத்தான குளிப்பாக இருந்தாலும் சரி, கடமையான குளிப்பாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அமைப்பில் குளிப்பது வந்து வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் சுண்ணத்தான குளிப்புகள் வரும்பொழுது வந்து பெருநாட்டினங்களில் குளிக்கிறது, ஜும்மாவுடைய குளிப்பை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்லு யௌமில் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம், ஒவ்வொரு பருவவயது அடைந்தவர் மீதும் கடமையாகும் என்று சொன்னாலும் கூட அந்த கடமை என்ற அந்த வார்த்தை வந்து கட்டாய கடமை என்ற அந்த நிலைக்கு செல்லாது. ஒரு மனிதன் ஜும்மாவுடைய தினத்தில் குளிக்காமல் சென்றாலும் கூட என்ன செய்ய, அவனுடைய ஜும்மா வந்து அங்கீகரிக்கப்படும், ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நிபந்தனை கிடையாது குளிப்பு என்று சொல்லி அந்த அங்கே வந்து வாஜிப் என்ற வசனம் பாவிக்கப்பட்டிருந்தா கூட அது வந்து என்ன, ஆர்வப்படுத்தப்பட்ட சுண்ணத்தான ஒரு வணக்கமாகும் என்பதைத்தான் செய்கிறார்கள், சொல்கிறார்கள். எப்படி அந்த சுண்ணத்தான முன் தொழுகைக்கு முன்பின் இருக்கக்கூடிய சுண்ணத்துக்களை வந்து எப்படி அந்த நாங்கள் அந்த வலியுறுத்தப்பட்ட சுண்ணான்னு சொல்கின்றோமோ, அதே போன்று வலியுறுத்தப்பட்ட குளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது. இஹ்ராமுக்காவணி குளிக்கிறது, இஹ்ராமுக்காவணி குளிக்கிறது வந்து இஹ்ராமுடைய கட்டாயமான வாஜிபான குளிப்பு கிடையாது, அதாவது கட்டாயமான குளிப்பு கிடையாது. ஒரு மனிதனால குளிக்கக்கூடிய மாதிரி இல்லை, குளிக்க முடியலன்னு சொன்னால் அது என்ன செய்யலை, அவருக்கு வந்து குற்றம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து இந்த அதாவது இந்த குளிப்பு கடமையாகி அந்த குளிப்பு கடமையாகி பின்னால் வந்து ஒரு மனிதன் குளிக்காமிக்கிறான்னு சொன்னால் அவன் என்ன செய்யப்படுவான், அவன் பாவியாகுவான், அவன் குளிப்புக்கு பகரமாக அல்ல தயமம் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு வகையில் வந்து அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த குளிப்பு கடமை என்ற நிலையிலிருந்து அவன் வந்து தன்னை வந்து போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வழிமுறையை வந்து இஸ்லாம் காட்டியிருக்கின்றது. எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த குளிப்பு என்று வரும்பொழுது வந்து இப்படி இரண்டாக இஸ்லாம் பிரித்து பார்க்கின்றது என்பதை வந்து நாங்கள் விளைக்கொள்ளணும். ஜும்மாவுடைய குளிப்பு, பெருநாள் தினங்களில் குளிப்பக்கூடிய குளிப்பு, இஹ்ராத்துக்காக வேண்டி குளிக்கக்கூடிய குளிப்பு, சாதாரணமாக எங்களுக்கு தேவைக்கு அதாவது உடம்பின் சூட்டை தனித்துக் கொள்வதற்காக இப்படி குளிப்பக்கூடிய குளிப்பெல்லாம் வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, இதை வந்து சுன்னத்தான நிலைமையில் தான் பார்க்கின்றது. அதே நேரம் கடமையான குளிப்பு என்று வரும்பொழுது, கட்டாயமான குளிப்பு என்று வரும்பொழுது அந்த இடத்துல வந்து நாங்கள் கட்டாயமாக வந்து அந்த அது எந்தெந்த காரணங்களுக்காக குளிப்பு கடமையாகின்றது, எப்படி குளிக்க வேண்டும் என்ற அந்த முறைகளை வந்து நாங்கள் அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடிகர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, குளித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சம் வந்து கடமையான குளிப்பு என்று வரும்பொழுது அங்கே வந்து என்ன, அது வந்து ஒரு இபாதத் என்ற ரீதியில் வருது. எப்படி நாங்கள் உதவு செய்யறது வந்து தொழுகைக்கு முன்னால் வந்து நம்ம உதவு செய்யறது வந்து அதிகம் ஒரு இபாதத்தோ, ஒரு இபாதத்தை செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத்தோ, அதே போன்று எங்களுடைய தொழுகையோ இன்னொரு நம்ம வணக்கங்களோ அங்கீகரிக்கப்படுவதற்கு நாங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கும் பொழுது அந்த குளிப்பு கடமையான நிலைமையில வந்து அந்த குளிப்பை குளிப்பது வந்து என்ன செய்யுது, அதுவும் ஒரு இபாதத்தாக வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது பார்க்கின்றது. கடமை அல்லாத குளிப்புகள், சுண்ணத்தான குளிப்புகள் என்று சொல்லக்கூடிய மற்ற இந்த ஜும்மாவில் பிறநாள் குளிப்பு இந்த மாதிரியான குளிப்புகளை கூட என்ன செய்யலாம் சொன்னால், ஒரு மனிதன் வந்து அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் அந்த குளிப்பை குளிக்கும் பொழுது அவனுக்கு வந்து அது ஒரு நன்மை கிடைக்கின்றது. அதனால் அவனுக்கு வந்து என்ன செய்கின்றது, அவனுக்கு உடல் ரீதியாக இயற்கையாகவே அவனுக்கு தேவைக்கு அவனுக்கு குளிச்சாலும் கூட அவனுக்கு என்ன செய்யுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் குளிக்கும் பொழுது அங்கே வந்து அது ஒரு நன்மை பதியப்படுகின்றது, அது ஒரு இபாதத்தாக இஸ்லாத்தில் வந்து கருதப்படுகின்றது என்ற அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இபாதத் என்று வந்துவிட்டால் அங்கே என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வந்து நீயத்து அவசியமாக இருக்கின்றது. அங்கே வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற நீயத்து அவசியமாக இருக்குது. ஒரு மனிதன் வந்து குளிக்கிறேன்ற சிந்தனையே இல்லாமல் சும்மா எடுத்து தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றிட்டு வரான், அல்லது மேலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வரான், அல்லது தலைக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வரான், இப்படி வந்து அவன் வந்து குளிச்சான்னு அர்த்தமா, அர்த்தம் கிடையாது. அல்லது முழுசாக தான் தண்ணி ஊற்றிக்கிறான், குளிக்கிறேன்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது. அப்படி எண்ணமே இல்லாமல் சும்மா போனால் கொஞ்சம் தலை நினைஞ்சிச்சு அல்லது உடுப்பு ஏதாவது நினைஞ்சிச்சு அப்படியே குளிச்சிட்டு வரான்னு சொன்னால் இது குளிப்புண்டு ஆகாது. என்ன சொன்னால் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கட்டாயமாக நீயத்து என்ன அவசியம், நான் வந்து குளிக்கின்றேன், கடமையான குளிப்பை குளிக்கின்றேன் அல்லது சுண்ணத்தான குளிப்பை குளிக்கின்றேன், இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமை குளிப்போ அல்லது பிறநாளுடைய குளிப்பு இந்த மாதிரி ஒரு குளிப்பை நான் குளிக்கின்றேன் என்று சொல்லி அவர் மனதால் என்ன செய்யறது, நீயத்து வச்சுக்கிறது, என்ன எண்ணிக்கொள்றது, எண்ணிக்கொண்டு விட்டு அவர் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அடுத்ததாக வந்து அவருடைய இரு கைகளையும் வந்து கழுவ வேண்டும். குறிப்பாக வந்து ஃபர்தான குளிப்பை அதாவது கடமையான குளிப்பை குளிக்கும் பொழுது ரெண்டு கைகளையும் கழுவ வேண்டும். கழுவுறதுக்கு முன்னால் வந்து அவருடைய அதாவது வந்து இந்த மர்மஸ்தானத்தை வந்து கழுவிக்கொள்ள வேண்டும். கழுவிக்கொண்டு அவர் வந்து என்ன செய்ய வேண்டும், இரண்டு கைகளையும் வந்து நல்ல முறையில் கழுவி விட்டு அதற்கு பின்னால் வந்து என்ன செய்ய வேண்டும், அவர் வாய்க்கு தண்ணீர் செலுத்தி வாயை கொப்பளித்துக் கொள்ள வேண்டும். வாயை கொப்பளித்துக் கொண்டு அவர் உதவு செய்வதை போன்று உதவு செய்து கொள்வார், உதவு செய்வதை போன்று அவர் செய்து கொள்வார். ஆனால் வந்து என்ன செய்ய மாட்டாரு, காலை மட்டும் கழுவ மாட்டார், காலை மட்டும் கழுவ மாட்டார், உதவு செய்யற மாதிரி வாயை கொப்பளிச்சு முகத்தை கழுகி கை ரெண்டையும் கழுகி தலையை மசூதி செய்து காலை மசூதி இதெல்லாம் செய்வார். செஞ்சுட்டு காலை கழுவாம என்ன செய்வாரு, அவருடைய குளிப்பு அதுக்கு பிறகு என்ன செய்வாரு, தலைக்கு நல்லா தண்ணீரை ஊத்தி தலையை நல்லா குடஞ்சி கழுவிட்டு அதுக்கு பிறகு வந்து இடது வலது பக்கத்தில் தண்ணீர் ஊத்தி அதுக்கு பிறகு இடது பக்கத்தில் தண்ணீர் ஊத்தி இப்படி என்ன செய்வாரு, முழு உடம்பை நிலைத்து கழுவார். கழுவிட்டு கடைசியாக என்ன செய்வாரு, காலுக்கு தண்ணீர் ஊத்தி அவருடைய குளிப்பை வந்து சம்பூர்ணப்படுத்துவார். மீண்டும் ஒரு முறை அவர் உதவு செய்ய நாடினால், ஏன்னா குளித்துக் கொண்டிருக்கும் போது உதவு முறிஞ்சு விட்டது என்று சொன்னால், மீண்டும் ஒரு உதவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குளிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு உதவு முறையக்கூடிய காரியங்கள் ஏதாவது நடந்துவிட்டு என்று சொன்னால் அவர் மீண்டும் ஒரு முறை உதவு செய்து அவருடைய குளிப்பை வந்து என்ன செய்வார், சம்பூர்ணப்படுத்துவார். இதுதான் குளிப்பினுடைய சுருக்கமான ஒரு முறை. இன்ஷாலா நாங்கள் இந்த குளிப்பு கடமையாகக்கூடிய முறைகளை நாங்கள் பார்ப்போம், என்னென்ன காரணங்களுக்காக குளிப்பு கடமையாகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த குளிப்பு கடமையாகக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து முதலாவது வந்து என்ன, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் வந்து விழிப்பாக இருக்கும் பொழுதோ விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதோ இச்சையுடன் இந்திரியம் வெளிப்பட்டது என்று சொன்னால் என்ன செய்யப்படும், அவருக்கு வந்து குளிப்பு கடமையாகும். இச்சையுடன் இந்திரியம் வெளிப்பட்டால், இச்சை இன்றி இந்திரியம் வெளிப்பட்டால் வந்து என்ன செய்யாது, குளிப்பு கடமையாகாது. உதாரணமாக நோயின் காரணமாக கடுமையான குளிரின் காரணமாக இந்திரியம் வெளிப்படுமே ஆனால் அவருக்கு என்ன செய்யாது, குளிப்பு கடமையாகாது. ஆனால் தூக்கத்திலோ விழிப்பிலோ வந்து இச்சையோடு அவருக்கு வந்து இந்திரியம் வெளிப்படும் என்று சொன்னால் அவருக்கு வந்து என்ன செய்யும், குளிப்பு கடமையாகும் என்ற அந்த விஷயத்தை வந்து நாங்கள் விளைக்கணும். அவ்வாறு வந்து ஸ்கலிதம் வெளிப்படுவதாக கனவு கண்டு அது வந்து இந்திரியமாகவோ அல்லது அதற்கு இந்திரியமோ அல்லது அதற்கான அடையாளமோ தென்படா விட்டாலும் கூட என்ன செய்யாது, குளிப்பு கடமையாகாது. அதாவது கனவு காண்றாரு, இஸ்கலிதமாகிற மாதிரி கனவு காண்றாரு, ஆனால் வந்து எளிமை பார்த்தா என்ன செய்யலை, இந்திரியம் வெளிப்பட்டில்லை அல்லது வந்து அதுக்குரிய அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன செய்யாது, அவருக்கு வந்து குளிப்பு கடமையாகாது. ஆனால் அவர் தூக்கத்தில் விழிப்புல வந்து இச்சையோடு இந்திரியம் வெளிப்பட்டு அதை அவர் கண்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்யும், குளிப்பு கடமையாகும். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அவர் வந்து இந்திரியத்தை அல்லது அதற்கான அடையாளத்தையோ கண்டால் என்ன செய்யும், குளிப்பு கடமையாகும். இது வந்து ஆண்கள் பெண்கள் பொதுவானது, ரெண்டு பேருக்குமே பொதுவானது. தூக்கத்தில் விழிப்புல வந்து இந்த மாதிரி இஸ்கலம் அடைந்து அவருக்கு வந்து அந்த 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 மனிதருக்கு வந்து அவர் வந்து இந்திரியத்தை காணும் பட்சத்தில் வந்து அல்லது அதுக்குரிய அடையாளத்தை காணும் பட்சத்தில் வந்து அவருக்கு குடிப்பு கடமையாகும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும் விலை கொள்ள வேண்டும். கனவில் இந்திரம் வெளியான ஞாபகம், அதாவது சிலவங்களுக்கு வந்து என்ன செய்யும், இந்திரியத்தை கண்டிருப்பார் எழுப்பினோடனே, ஆனால் அவருக்கு கனவு கண்டதாக கனவுல இந்திரியம் வெளியானதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லாட்டி இந்திரியம் வெளிப்பட்டு கண்டால் அல்லது அதுக்குரிய அடையாளத்தை கண்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் குளிக்க வேண்டும், அவரை குளிப்பு கடமையாகின்றது என்பதை வந்து நாங்கள் பார்க்கிறோம். இதை சுருக்கமாக நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொன்னால், அதாவது வந்து தூக்கத்திலோ வெளிப்பிலோ அவருக்கு வந்து இச்சையோடு இந்திரியம் வெளிப்பட்டால் அல்லது இந்திரியம் வெளிப்பட்ட அந்த இந்திரியத்தையோ அல்லது அதனுடைய அடையாளத்தையோ அவர் கண்டால் வந்து என்ன செய்ய வேண்டும், அவர் வந்து குளிக்க வேண்டும். மாற்றமாக அவருக்கு வந்து கடுமையான குளிரின் காரணமாக அல்லது நோயின் காரணமாக இந்திரியம் வெளிப்படுமையானால் அதுக்கு வந்து குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அந்த அடிப்படையை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஆண் பெண் இருவரும் வந்து என்ன செய்யறது, குடும்ப வாழ்க்கை நடத்துறது, ஆண் பெண் இருவரும் வந்து ரெண்டு பேருமாக சேர்ந்து உடலுறவு கொள்ளுவது என்ற இந்த விஷயத்திலும் வந்து என்ன செய்யுது, குளிப்பு கடமையாகின்றது. உடலுறவு கொள்ளுதல் என்ற பொழுது வந்து, அதாவது வந்து உடலுறவை முழுமையாக அவர்கள் உடலுறவு கொள்ளாமல் உடலுறவுக்கான ஆயத்தத்திலே அவர்கள் ஈடுபட்டு, அதாவது வெறுமனே, அதாவது அவர் முழுமையாக அவர் உடலுறவு கொள்ளாவிட்டாலும் கூட என்ன செய்யப்படும், அவருக்கு வந்து இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால், இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் கூட, மன்னிக்க வேண்டும், இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் கூட, கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க, அதாவது வந்து அவங்க வந்து இந்த அதாவது என்ன செய்யுது, அவங்களுடைய ரெண்டு பேருடைய அந்த மர்ம உறுப்புகளை வந்து சந்திக்குது, ஆனால் வந்து என்ன செய்யலை, இந்திரியம் வெளிப்படலை, இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் கூட அங்கே வந்து குளிப்பு கடமையாகின்றது. இந்திரியம் வெளிப்பட்டால் தான் குளிப்பு கடமையாயிருமே, அதில் இருந்து சந்தேகம் கிடையாது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க, இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் கூட ரெண்டு உறுப்புகளும் வந்து எந்த ஒரு ஆடையோ எந்த ஒரு திரையோ இல்லாமல் நேராக சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அங்கே என்ன செய்யப்படும், குளிப்பு கடமையாகும், இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும். இந்த விஷயத்தில் வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது சிலர் நினைப்பார்கள், நாங்கள் ஒன்றாக இருந்து இந்திரியம் வெளிப்பட்டால் தான் என்ன செய்யும், குளிப்பு கடமையாகும் அப்படின்னு சொல்லி, அப்படி மட்டும் கிடையாது, அதாவது ரெண்டு பேருடைய ஆணிருப்பும் பெண்ணிருப்பும் சந்தித்து விட்டதுன்னு சொன்னால் அங்கே வந்து குளிப்பு கடமையாகிவிடும் என்பதை வந்து, இந்திரியம் வெளிப்படா விட்டாலும் குளிப்பு கடமையாகிவிடும் என்பதை வந்து மிக தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, மூன்றாவதாக வந்து பெண்களோடு தொடர்பானது என்ன, அவங்களுக்கு மாதவிடாய் வாரது, அவர்கள் பெண்கள் என்ற வகையில் வந்து அவர்களுக்கு மாதவிடாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ் தஆலா எஸ் அலூனக அனில் மஹைல், நபியே உங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, மாதவிடாயை பற்றி மக்கள் கேட்குறாங்க, சொல்லுங்க, அது வந்து ஒரு ஒரு கஷ்டமானது, அதாவது அது வந்து ஒரு நோவினையானது, அது வந்து அல்லாஹ்வுத்தால ஆதமுடைய பெண் மக்களுக்கு வைத்த ஒரு இயற்கையான ஒரு விஷயமாகும் என்று சொல்லி அல்லாஹ்வுத்தால சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய பருவ வயதுக்கு பின்னால வரக்கூடிய இந்த மாதவிடாய் வாரது, அல்லது பிரசவ தீட்டு என்று சொல்லக்கூடிய பெண்கள் வந்து குழந்தைகளை பெற்றதுக்கு பின்னால வரக்கூடிய இரத்தம் இரத்தப்போக்கு, அது வந்து கிட்டத்தட்ட 35-40 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த இரத்தப்போக்கு, இந்த ரெண்டு நிலைமைகளிலிருந்தும் வந்து விடுபடும் போது, இந்த ரெண்டு நிலைமைகளிலிருந்து விடுபடும் போது, ஒரு மாதவிடாயை பொறுத்தவரையில் வந்து ஒரு பெண்ணுக்கு 7 நாட்களோ 8 நாட்களோ ஒரு குறிப்பிட்ட அந்த காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் அவருக்கு என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது, நோம்பு நோக்க முடியாது, இந்த காலப்பகுதி முடிஞ்சதுக்கு பின்னால அவருக்கு குளிப்பு கடமையாது, குளிச்சு சுத்தமானதுக்கு பின்னால அவன் என்ன செய்யணும், ஏனைய அமல்களை செய்யணும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து பிரசவ தீட்டு பிரசவம் இடையில அவக்கு என்ன செய்ய பிரசவிச்சுக்கிறான், ஒரு சிசுவை பிரசவித்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணுடைய அந்த பிரசவ காலம் முடிஞ்சதுக்கு பின்னால வந்து குளிச்சு சுத்தமானதுக்கு பின்னால அந்த குளிப்பு என்ன குளிப்பு, கடமையான குளிப்பு, கட்டாய குளிப்பு, அந்த குளிச்சு சுத்தமானதுக்கு பின்னால தான் அவன் என்ன செய்ய வேண்டும், அவருடைய மார்க்க விஷயங்களை தொழுகை நோம்பு இது போன்றவற்றையெல்லாம் அவை செய்ய வேண்டும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக வந்து நான்காவது வந்து குளிப்பு கடமையாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ன சொன்னால், ஒரு மனிதன் வந்து மரணம் அடைது, ஒரு மனிதன் வந்து மரணம் அடைந்து விட்டான்னு சொன்னால் இதுவும் வந்து என்ன செய்யுது, குளிப்பே கடமையாக்கின்றது. ஆனால் அவருக்கே குளிச்சிக்க மாட்டார், அவரை மற்றவங்க குளிப்பாட்டுவாங்க. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களை, சில இடங்களில் வந்து போட் போட்டிருப்பாங்க, சில மையவாடிகளில் வந்து சில எழுத்துக்களை எழுதி பெரிய நோட்டீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, உங்களை தொழுவிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லி. அதே மாதிரி தான் இதுவும் அன்புக்குரியவர்களை, அதாவது வந்து நம்ம மரணிச்சா நம்மளை தொழுவிப்பாங்க, அதுக்கு முன்னால் நம்ம தொழுதுக்கணும், தொழுதாக தான் நம்ம கபருக்கு சேர்த்துக்கலாம். அதே போன்று தான் நம்ம மரணிச்சா நம்மளை வந்து குளிப்பாட்டுவாங்க, நம்ம குளிக்கிறது கிடையாது, நம்ம குளிக்கிறது கிடையாது, நம்மளை குளிப்பாட்டுவாங்க. அந்த குளிப்பாட்டு அந்த குளிப்பாட்டு என்பது கடமையான குளிப்பது, அது கட்டாயமாக குளிப்பாட்ட வேண்டும், அது வந்து அவர் மீது கடமை கிடையாது, அந்த முஸ்லீம் உம்மத்தின் மீது, அவர் எந்த உம்மத்தில் அவர் எந்த சமுதாயத்தில் அவர் மரணிக்கிறாரோ அந்த சமுதாயத்தின் மீது அது கடமையாகின்றது, அவரை குளிப்பாட்டுவது கடமை என்ற இந்த மரணம் அடைதல் என்பதும் கூட என்ன செய்து குளிப்பே கடமையாகக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்கள், ஒருவர் வந்து புதிதாக இஸ்லாத்திய தெரிவினால் கூட என்ன செய்யப்படுது, அவருக்கு குளிப்பு கடமையாகின்றது என்ற இந்த விஷயத்தையும் உலமாக்கள் பகிர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே வந்து என்ன செய்து கருத்து முரண்பாடு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் குளித்து விட்டு வருமாறு சொன்னதாக எங்களுக்கு என்ன செய்யல, ஆதாரபூர்வமான செய்திகள், அதாவது எல்லோருக்குமே குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதாக இல்லை. சில மக்களுக்கு வந்து சில சஹாபாக்களுக்கு ரசூலா குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரப்பாக்குற எல்லாருக்கும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்க சொன்னார்கள் என்று அப்படி நிர்பந்தித்ததாக காண கிடைக்கல. எனவே இந்த விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்ற உலமாக்கள் மத்தியில். ஆனால் மேலே சொன்ன பொதுவாக இந்த நான்கு விஷயங்களை பொறுத்தவரையில் வந்து அதுல வந்து எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது. அது வந்து குளிப்பே கடமை. அதையும் குறிப்பாக உயிரோடு இருப்பவர்களுக்கு குளிப்பு கடமையாகுவது வந்து இந்திரியம் வெளிப்படுவது, இச்சையோடு இந்திரியம் வெளிப்படுவது, தூக்கத்திலோ கனவுல இந்திரியம் வெளிப்படுவது, ஆண் பெண்கள் அதாவது ஆண் பெண்ணும் வந்து சேர்ந்து இருக்கிற உடலுறவு கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது அவருடைய இரண்டு ஆணிருப்பும் பெண்ணும் சந்தித்து இந்திரியம் வெளிப்படா விட்டாலும் என்ன செய்து குளிப்பு கடமையாகின்ற இரண்டாம் நிலைமை. மூன்றாவது வந்து மாதவிடாய், பெண்களோடு தொடர்பட்ட மாதவிடாய், பிரசவத்தீட்டு என்று சொல்லக்கூடிய இந்த இரத்தம் நின்று விட்டதுக்கு பின்னால வந்து அவங்க குளித்து சுத்தமாவது என்ற இந்த மூன்று குளிப்புகளும் வந்து கட்டாயமான குளிப்பாக இருக்கின்றது. அதே போன்று அதனோட சேர்த்து மரணமானதுக்கு பின்னால் குளிக்கப்படுவது, அதுக்கு மேலதிகமாக ஒன்றை தான் செய்தார்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது குளிக்கிறது. அதே நேரம் இன்னும் சொல்கிறார்கள், ஏன்னா ஒரு மனிதன் வந்து புத்தி சுவாதீனமானவராக இருந்துட்டு அந்த நிலையிலிருந்து அவர் விடுபட்டார், அதாவது கொஞ்சம் காலமாக அவர் வந்து என்ன புத்தி கோளாறுடையதாக இருக்கிறார், புத்தி சரியாக விளங்காமிக்குது, அதுலேருந்து அவர் வந்து விடுபட்டார் சொன்னால் அவரும் குளிக்கணும், அது அவருக்கும் குளிப்பு கடமை என்றெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் கருத்து முரண்பாடு இருக்கின்ற உலமாக்கள் மத்தியில் ஆகமாக கூடியவங்க கட்டாயம் சொல்றாங்க, சில கட்டாயம் கிடையாது சுண்ணத்தான குளிப்புனு சொல்றாங்க, இப்படி எனக்கு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் மேலே நான் சொன்ன அந்த விஷயங்களை பொறுத்தவரை அதில் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், மிக தெளிவடைந்து இந்த விஷயத்தில் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, பராமுகமாக சோம்பேறித்தனமாக வெக்கத்துக்காக மற்றவங்க சில கூட்டுக்குழுவோ வாழ்வாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் இருந்தால் என்ன நம்ம வந்து காலையில் போய்த்து குளிச்சா சுபகில போய்த்து குளிச்சா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க விஷயத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியதில் வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, குளிப்பு கடமையானால் கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், சில சவால்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து குளிப்பு கடமையானால் உடனே குளிக்கணுமா, உதாரணத்துக்கு 10-11 மணி தூங்க போவாங்க, தூங்க போன உடனே குளிப்பு கடமையாயிட்டுன்னு வைங்க, கணவன் மனைவியாக சேர்ந்திருந்தாங்க அல்லது ஸ்கலிதமாயிட்டு ஏதோ ஒரு வகையில் குளிப்பு கடமையாயிட்டு இந்திய வெளிப்பட்டு அல்லது வெளிப்படலை இப்படி சேர்ந்திருந்தாங்க குளிப்பு கடமையாயிட்டுன்னு சொன்னால் இந்த கடமையான உடனே குளிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்படி வந்து இஸ்லாம் என்ன செய்யலை, கட்டாயப்படுத்தலை. நீங்கள் அசுத்தமாயிட்டீங்க உடனே குளித்து சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லலை. உங்களுக்கு அந்த குளிப்பு எப்போ கடமையாகும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ கட்டாயம் குளிச்சாகணும் சொன்னால் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால், அல்லது நீங்கள் தராவீஹ் தொழ இந்த கியாமுல்லைல் தொழ போகிறீங்க, வித்ர் இரவு தொழுகை தொழ போகிறீங்க, அந்த மாதிரி தொழ போகிறீங்கன்னு சொன்னால் தொழுகைக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும், குளித்து சுத்தமாக வேண்டும். அதாவது நீங்கள் குளிப்பு கடமையான உடனே குளிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இஸ்லாத்தில் கிடையாது. இதில் இன்னொரு மிக முக்கியமான அதாவது ரமதானுடைய காலத்தில் வந்து இரவுல வந்து என்ன செய்யலாம், கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்கலாம், உடல் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப இந்த காலத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன செய்ய தேவையில்லை, சஹருடைய நேரத்தில் எழும்பி சஹர் சாப்பிடுவதற்கு முன்னால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சஹர் சாப்பிடுவதற்கு முன்னால குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சஹருக்கு சஹருடைய நிபந்தனைகள் ஒன்று சுத்தமாக இருக்கணும்ன்றது எங்கேயும் சொல்லப்பட்டில்லை, விளங்குதா. நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம் சொன்னால் தொழுவதற்கு முன்னால் சுத்தமாக இருக்கணும், தொழுகைக்கு முன்னால் சுத்தமாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் தாராளமாக சாருடைய சாப்பாடு சாப்பிடலாம், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்யலாம், தொழுகைக்கு முன்னால் அவங்க குளிச்சு கொள்ள வேண்டும், குளித்து சுத்தமாக வேண்டும் என்ற அடிப்படையை வந்து நாங்கள் விலகிக்கொள்ள வேண்டும்.